இன்னைக்கு எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் கடைசி பிரசங்கம்னு நான் சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. இதுதான் கடைசி வசனம். ஏன் நம்ம உங்கள் எல்லாரை விட இந்த அதிகாரத்தை முடிச்சுட்டு நம்ம முன்னே போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது நான் தான். ஆனால் இந்த அதிகாரத்தில் ஏதோ ஒரு சத்தம், போகாத போகாத, இது இதை பாருன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச். என்னென்னா, இதில் வர ஒரு இந்த ஆர்கியாலஜி பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வெறும் நில மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோண்டி பார்த்தா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை தோண்டி பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே போனால் விசாலமான ஒரு குகைக்குள்ளே ஒரு இடம் இருக்கும், தங்க சுரங்கம் மாதிரி. இவ்வளோ பெரிய இடம் கண்ணு கூட தெரியாமல் இருந்துச்சே என்ற மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இந்த எபேசியர். இந்த ஒவ்வொரு வார்த்தை ஆரம்பத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், தோன்றவங்களுக்கு தான் தெரியும். அது தோண்டி பார்க்குறவங்களுக்கு தான், அப்பாடி இவ்வளோ இருக்கா, இதில் இவ்வளோ சுரங்கம் இருக்கா இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி நமக்கு இதனோட ஆழமான காரியங்களை நம்ம புரிந்து வருகிறோம். நம்முடைய சின்ன மூளைக்கு இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம 2 வார்த்தையில் அடக்கலாம். முதல் பகுதி துதி, 2வது பகுதி விண்ணப்பம். அது 2 அப்ரிவேஷனில் நம்ம மனசில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த துதியெல்லாம் இப்ரேஸ் என்ற ஒரு வார்த்தையில் அடக்கலாம். விண்ணப்பம் வந்து HIPல நம்ம அடக்கலாம். பவுல் வந்து ஆவியானவர்னால் தருகிற அறிவை நம்ம பெறணும், அந்த காட்சியை நம்ம பெறணும். புதிய ஏற்பாடு சபைலாம் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏன் அவ்வளோ அதிசயமாக இருந்துச்சு, இப்போல்லாம் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், பரிதாகமாக சபைகள் ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த ஆவியானவருடைய காட்சி அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆவியானவருடைய காட்சி, நம்முடைய நம்பிக்கையின் மகத்துவம், அழைப்பின் நம்பிக்கை என்ன, நம்முடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்ன, அந்த சுதந்திரத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்காக நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வல்லமை மகா மேன்மையான வல்லமை. எவ்வளோங்க அந்த வல்லமை அப்படின்னா, உன்னால் மெஷர் பண்ண முடியும்னா மெஷர் பண்ணிக்க அப்படின்னு இந்த கிறிஸ்துவுடைய 4 செயலில் அந்த வல்லமை வெளிப்பட்டது. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் அவரை உட்கார வைத்து அவரை எல்லாத்தையும் அவர் கீழே அடக்கி, 4வதாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சபைக்கு அவரை தலையாக ஈவாக கொடுக்கறத நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நான் படிக்கிற வசனம் கடைசி வசனம் எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதை தேவன் நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமையை கிறிஸ்துவுடைய இந்த 4வது செயலில் நம்ம புரிஞ்சிக்க பார்ப்போம். இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு, சபைக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவ், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் டு த சர்ச். அது ஏன் அப்படி நம்ம தலைப்பு கொடுத்தோன்னா, 5 காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது நீங்களும் சொல்லுவீங்க இது சரின்னு. ஏன் 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவை கொடுத்தவர் யார், என்ன ஈவை கொடுத்தாரு, அதை யாருக்கு கொடுத்தாரு, எந்த அடிப்படையில் கொடுத்தாரு, எந்த நோக்கத்தோடு கொடுத்தார். இங்கிலீஷில் 5G உங்கள் மொபைலெல்லாம் வர இல்லைங்களா, டேட்டா மாதிரி அந்த மாதிரி. த கிவர் ஆஃப் த கிஃப்ட், த கிஃப்ட் கிவன், கெய்னர் ஆஃப் த கிஃப்ட், த கிரவுண்ட் ஆர் ரீசன் ஃபார் த கிஃப்ட், ஆர் த கோல் ஆஃப் த கிஃப்ட். ஒரு கிஃப்டாக கொடுத்தார், தந்தர்லின்னா அது வருது இல்லையா, அதுதான் கிஃப்டாக கொடுத்தாரு. இதெல்லாம் யாருங்க கொடுத்தது, இது என்னத்தங்க கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்தாரு, எந்த அடிப்படையில் கொடுத்தாரு, எதற்காக கொடுத்தார். 5G, கிவர், கிஃப்ட், கெய்னர், கிரவுண்ட் அண்ட் கோல். ஓகே, முதலாவது கிஃப்டை கொடுத்தவர் யாருன்னு பார்ப்போம். இந்த 3 செயலை நிகழ்த்தினவர் தான் இந்த செயலையும் நிகழ்த்தினார். யாரு, மகிமையின் பிதாவான தேவன். எந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்து சகலத்தையும் அவர் காலின் கீழே அடக்கி பாதபடியாக போட்டாரோ, அதே தேவன் தான் கிறிஸ்துவை சபைக்கு ஈவாக கொடுத்தார். இதை நம்ம திருப்பி திருப்பி பார்த்துருந்தாலும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து திருத்துவ திட்டத்தில் இந்த திருத்துவத்தின் நபர்களானிய பிதா குமாரன் பரிசுத்தாவியினுடைய பிரத்யேக பணிகளை நம்ம மனசில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எவ்வளோ உலகத்தில் நம்ம இப்போல்லாம் ரொம்ப கள்ளப்போதகம், நம்ம ஊர்லெலாம் ரொம்ப இருக்கிற ஒரு போதகம் வந்து திருத்துவத்தையே ரொம்ப கேள்வி கேட்குறது இல்லைங்களா. திருத்துவன்றதே இல்லை அப்படின்றதுனா ரொம்ப ஆச்சரியம். பைபிள் வந்து திருத்துவத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் எந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்துது தெரியுமா? பாவிகளை திருத்துவ தேவன் ரட்சிப்பதற்காக தன்னை அப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்களா. அந்த சந்தர்ப்பத்தில் தான் திருத்துவ சத்தியமே நமக்கு வெளிப்படுது. திருத்துவ நபர்கள் எப்போதும் நமக்கு முன்பதாக வைக்கப்படுறது எது எதனால்? அவர்கள் சீர்கெட்டு போகிற பாவிகளை ரட்சிக்கிற திருத்துவ தேவனாக வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா, கடவுள் காண்டி பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இல்லாமல் இருந்தார்னா பாவிகளான நமக்கு ரட்சிப்போ மீட்போ கிடையவே கிடையாது. ஏன்னா திருத்துவ தேவன் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அந்த திருத்துவ பணியில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்லும்போது இங்கே யார் அதை கொடுத்தார்? இந்த ஈவை பிதாவானவர் கொடுத்தார். என்னத்தை கொடுத்தாரு? குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை கொடுத்ததுனால நமக்கு வந்து சேருகிற ஆசீர்வாதங்களை யார் கொண்டு வந்து ஊத்துறது? பரிசுத்தாவியானவர் ஊத்துகிறார். பிதாலிருந்து ஆரம்பாச்சு, குமாரன் மூலமாக வந்துச்சு, பரிசுத்தாவின் ஊடமாக நமக்கு வந்தது. அதை நம்ம செய்யும்போது அவர்களை பிதாவை அணுகும்போது நம்ம ரிவர்ஸாக செய்கிறோம். நம்ம எப்படி பிதா கிட்ட போகும்போது பரிசுத்தாவியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பரிசுத்தாவியை கொண்டு குமாரனின் மூலமாக பிதாவை நோக்கி நம்ம போகிறோம் இல்லைங்களா. அதுதான் நம்முடைய, ஆகவே எல்லா கிறிஸ்தவ ஆராதனையும் சத்தியத்தோடு உண்மையோடு செய்கிற ஆராதனை, இட்ஸ் எ ட்ரினிட்டேரியன் வர்ஷிப், திருத்துவத்தை கொண்டிருக்கிற ஆராதனையாக இருக்கணும். நீங்களும் ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஜபம் ஏசப்பா அப்படின்னு ஏதோ ஒரு ஜபம் அடிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சத்தியத்தோடு கடவுளை கரெக்டாக ஆராதிக்கணும் இல்லையா. சத்தியத்தோடு ஆராதிக்கிறவங்க தானே அவர் விரும்புகிறாரு, அந்த ஜபத்தை தானே கேட்குறாரு. நம்முடைய ஆராதனையும் ஜபமும் திருத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்களா? நம்ம ப்ராக்டிஸ் வெறும் திருத்துவத்தை நம்புகிறோன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஜபம் பண்ணும்போதும் நம்ம ஆண்டவரை நோக்கும் போதும் குமார பரிசுத்தாவியின் மேலே நன்றி, பரிசுத்தாவி ஊடாக பரிசுத்தாவியை கொண்டு குமாரனை மூலமாக பிதாவை நோக்கி நம்ம போகணும். நம்ம ஜபம் ஆராதனை அதுதான் இருக்கணும், அந்த உணர்வோடு வரணும். ஏன்? பரிசுத்தாவி இல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருப்போமா? யோசிச்சு பாருங்களேன், பரிசுத்தாவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்காது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து வராமல் இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்து நம்மளை நீதிமான் ஆக்கலைன்னா பிதாக்கு முன்பதாக நம்மளால் வந்திருக்க முடியுமா இல்லைங்களா? எப்படி எவ்வளோ கனெக்டடாக இருக்குது பாருங்களேன். அதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம், அதுதான் ஆராதனை, உண்மையான ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. அதை உணர்ந்தவர்களாக நம்ம வரணும். ஆகவே ஆராதனை நம்ம செய்யும்போது அக்செப்டபிள் வர்ஷிப் இஸ் அ ட்ரினிட்டேரியன் வர்ஷிப், திருத்துவ ஆராதனையாக இருக்கணும். ஆகவே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்? சரி, பிதா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போகாமல் பிதாக்கு அந்த கணத்தை கொடுக்கணும், அதை ஞாபகப்படுத்தணும் இல்லைங்களா. இந்த கொடுத்தவர் யார்? பிதாவாகிய தேவன். சொல்லி முடியாத ஈவை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஈவை கொடுத்தாரு? அந்த 22வது வசனம் நமக்கு சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதில் ரெண்டு காரியம் வருது. என்னத்தை கொடுத்தாருன்னா கிறிஸ்துவை கொடுத்தார். ரெண்டாவது, கிறிஸ்துவை எப்படி கொடுத்தார்? எல்லாவற்றுக்கும் தலையாக தந்தருளினார். பாருங்களா, என்ன மாதிரி கிறிஸ்துவை கொடுத்தார், எந்த பதவியில் இருக்கிற கிறிஸ்துவை கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் தலையான கிறிஸ்துவை ஈவாக கொடுத்தார். ஈவை கொடுத்தவர் என்னங்க ஈவு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தலை. என்கேஜேவின்னு உங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் ஈ கேவ் இம் டு பி ஹெட் அப்படின்னு வரும். டு பின்ற வார்த்தை வந்து இட்டாலிக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது இட்டாலிக்ஸில் இருந்தாலும் என்ன அர்த்தம்? மூலமொழியில் அது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதை நம்ம சேர்த்துருக்காங்க அர்த்தத்தை கொடுக்கணும். மூலமொழியில் இல்லை, மூலமொழியில் என்ன? அவரை தலையாக இருக்கும்படி கொடுக்கல, அவர் தலையாக இருந்தவராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், அதுதான் பெரிய வித்தியாசம். அதனோட வலியுறுத்துதல் என்ன? இந்த சபைக்கு எப்படிங்க கிறிஸ்துவை கொடுத்தார், எந்த பதவியில் கிறிஸ்துவை கொடுத்தார்? தலையாக கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தலையாக? அப்படின்னா ரொம்ப சிம்பிளான அர்த்தம், ரொம்ப பிரதான முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஹெட்னா த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லைங்களா, நம்ம கம்பெனியில் இவங்க தான் அங்கே ஹெட்டு. அப்படின்னா யார்? அவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் அது. நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டில் வேடிக்கையாக கூட தலைவர்னுவோம், ஃபிலிம் ஸ்டார்ஸை தலை அப்படின்னுவோம். அதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் நம்ம பயன்படுத்துறது. ஆனால் பவுலுடைய பாஷையில் என்னென்னா, மிக அதிகாரமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக உயர்ந்த இடம் அதுதான் தலை. எதுக்குங்க தலையூர்? எல்லாவற்றுக்கும் தலையாக கொடுத்தார்னு வருது. என்னங்க அது எல்லாவற்றையும்? 20வது வசனத்தில் நமக்கு சொல்லப்படுது. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எதுங்க அது எல்லாவற்றையும் படிங்க. 20லிருந்து
எல்லா சுதேசனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தின் கீழ்ப்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணுகிற காணாத எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் தன் காலின் கீழே போட்டு, ஒரு எல்லா காரியம் என் காலின் கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு தலை யார்? அதுக்கு அவர் தானே தலை இல்லைங்களா. எல்லாவற்றையுமாகவே பரிசுத்தாவியானவர்கிட்ட பவுல், ஆண்டவரே இவங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க, எதை தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்குள்ளே வேலை செய்கிற வல்லமையை தெரிஞ்சுக்கணும். அந்த வல்லமை மூணாவது இந்த நாலாவது செயலில் கிறிஸ்துவை அவர்களுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்க. கிறிஸ்துவ வந்து ஒரு தாழ்மையான சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற பரிகாரம் செய்வதாக கொடுக்கப்பட்ட இரட்சகராக மாத்திரம் கொடுக்கல, அதே கிறிஸ்து அவர் மரித்த பிறகு உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்து எல்லாவற்றையும் அவர் காலின் கீழே போட்டு தலையாக அவரை சபைக்கு திருப்பி ஈவாக கொடுத்திருக்கிறார். அதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்மளாம் ஆராதனைலாம் வர்றது வந்து இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன், நீங்கள் நன்றி செலுத்தியிருக்கீங்க, இதை எங்கெங்க கேள்விப்பட்டீங்க? அதே கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுப்பு, அதே கிறிஸ்துவை அவர் வலது பார்சத்தில் உட்கார் வைத்து அந்த கிறிஸ்து காலின் கீழே சகலத்தையும் போட்டு அந்த கிறிஸ்துவை உங்களுக்கு திருப்பியும் ஈவாக சபைக்கு கொடுத்துருக்கிறாராமே. அவர் தலையாக நமக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்காரா அந்த பொசிஷனில் நம்மளை பாதுகாக்க மீட்க நம்முடைய சுதந்திரத்தை அடைய செய்வதற்காக. யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய பவர், கடவுளுடைய பவர் கிறிஸ்துவை உயர்த்த. ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா ஏன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், ஏன் கிறிஸ்துவை உன்னதத்தில் உட்கார் வச்சார், ஏன் கிறிஸ்து காலின் கீழே சகலத்தையும் போட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்தார்னா, அவர் அந்த பொசிஷனில் வச்சு நமக்கு சபைக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காமே. என்ன ஒரு அதிசயம், எவ்வளோ பெரிய பவர். அவரை கிறிஸ்து நபராக மாத்திரம் கொடுக்கல, அவரை அவருடைய பதவியில் வைத்து அந்த தலையான பதவியில் கொடுத்துருக்கிறார். உன்னத அதிகாரம் உள்ளவராக அவரை கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் சரியாக புரியலன்னு உங்களுக்கு தலைகீழாக சுத்துச்சுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கார். ஓகே, நமக்கு உதாரணம் சொன்னால் சில புரியும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆபத்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு விஐபி, என்னை கொல்லணும்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி தான் இருக்குது ஒரு விதத்தில். நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அழிஞ்சு போனானா, பிசாசு அவனை பிடிச்சிருச்சுன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி தாங்கள் செய்து வருகிற நித்திய மீட்பின் திட்டமே ஃபெயில் ஆயிரும். பாருங்களேன், ஏன்னா ஒருத்தரையும் நான் இழக்கக்கூடாதபடிக்கு பிதா எனக்கு கொடுத்துருக்காருன்னு ஒரு இழந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஆபத்து இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் எல்லா இதுங்களும் நம்மளை அழிக்கணும்னு தான் பார்க்கும். அப்படி ஒரு ஆபத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய விஐபி, எனக்கு ஒரு ஆபத்து, எத்தனையோ வில்லனுங்க திரியிறாங்க, மாஃபியாங்கெல்லாம் திரியிறாங்க, என்னை எப்படா கிடைப்பேன், சுட்டு போடுவான். என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும். ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க, இவர் தாங்க உங்களுக்கு பாதுகாக்கிறவர், அப்படின்னு அவரை பார்க்குறேன். அவருக்கு பார்க்குறதுக்காக பார்த்தா 150 கேஜி இருப்பார் போல், பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நடக்கிறாரு அவர். அவருக்கு கன்னு பிடிக்க வராது, கன்னே பிடிக்க வராது, ஒரு 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 திறமை இல்லை, இந்த ஒரு சண்டை போட தெரியாது, ஒரு அரசியல் பவர் இல்லை, ஒரு பண பவர் இல்லை, எந்த ஸ்கில்லும் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அவர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண போகிறாருன்னு நம்ம என்ன சொல்லுவோம், நானே என்னை பார்த்துக்கிறேன், இவரை கூப்பிட்டு போயிருங்கன்னுவோம் இல்லைங்களா. இவர் கூட இருந்தார்னா இவரை தான் நம்ம பார்த்துக்கணும், இவர் மாதிரி கார்டியனு நமக்கு தேவையில்லை, இவரை கூப்பிட்டு போங்க, ஒரு மணி நேரத்துலேயே நம்மளை ஆள் இல்லாமல் பண்ணிடுவார் இவருன்னு. ஆனால் அதே ஆளை பிடிச்சிட்டு போய் பயங்கர இன்டென்ஸு மிலிட்ரி ட்ரைனிங், கராட்டா, கும்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, நல்லா ஜிம் ட்ரெயின் பண்ணி அந்த ஆள் அடையாளம் தெரியாமல் தொப்பெல்லாம் கரைஞ்சி போய் உடம்பெல்லாம் பயங்கர மசில்ஸ், அப்படியே கை கால்லாம் பார்த்தா இரும்பு மாதிரி ஆகிருக்கிறாரு, அப்படியே 500 கேஜி ஒரு கையில் தூக்குறாரு, பார்த்தா பயங்கரமாக இருக்குது, அந்த மாதிரி பாடியை ரெடி பண்ணிக்கிட்டார். அவர் போய் பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் எல்லாம் ஓடி உலகத்தில் பெரிய எம்என்சி எல்லாம் பண்ணி பெரிய பிஸ்னஸை சம்பாரிச்சிட்டார். எத்தனையோ கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லாக அவர் பேரில் நடக்குது. திருப்பி அவர் போய் அரசியலில் வேறு நிற்கிறார், அரசியலில் போய் நின்று பிரசிடென்ட், ஒரு நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆகி அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸுக்கே பிரசிடென்ட் ஆகிட்டார். யோசிச்சு பாருங்களேன், பணம்னா அவர் பலம்னா அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு டாப் கிளாஸு, பணம்னா அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் தான், அரசியல் பவரில் அவர் தான் பெருசு, இராணுவம் கினுவோம் உலக கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பேச்சை கேட்கும். அப்படிப்பட்ட அவரை என்கிட்ட கூப்பிட்டு வந்து, இவர் தான்ப்பா உன் பாடி கார்டு, இவர் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண போறனா என்ன சொல்லுவான், வாவ், இன்னுமே எவன்டா என்னை தொட முடியும் இல்லைங்களா, இன்னுமே எனக்கு என்ன குறை இருக்குது, யார் என்கிட்ட வர முடியும், இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட பொசிஷனில் இப்படிப்பட்ட பதவி திறமை உண்டு எனக்கு பாடி கார்டா, அற்புதம், வா என்ன ஒரு கிஃப்ட், நான் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணலாம், ஒருத்தரும் தொட முடியாது. ஆகவே கிறிஸ்துவை நமக்கு சபைக்கு ஈவாக பிதா எப்படி கொடுத்துருக்கிறாரானா, அவரை வந்து தாழ்மையின் கோலத்தில் பூமியின் உலகத்தில் அவர் பணியை புரிந்து போனாரே, நம்முடைய பரிகாரத்துக்காக அது செஞ்சுட்டு தான் போனார். ஆனால் அதே கிறிஸ்துவை பிதா என்ன பண்ணாராம், மரணத்திலிருந்து எழுப்பி சாகாமை உள்ளவராக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லா இம்மையில் மாத்திரம் இல்லை வரப்போகிற காலத்திலையும் எல்லாமே அவரின் காலின் கீழே போட்டு அவரை அடக்கி ஆளுகிற வல்லமையை கொடுத்து உயர்ந்த இடத்துல வைத்து இந்த பதவியோடு எனக்கு ஈவா சபைக்கு ஈவா கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம், அதை யோசிச்சு பாருங்களேன். அதாங்க நமக்கு கிடைச்ச கிஃப்ட், கிறிஸ்துவுடைய கெப்பாசிட்டி, இப்போ எல்லாத்தையும் தன் கால் கீழ வச்சிருக்கிற பவர் உள்ளவராக ஈவாக சபைக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஓகே, கொடுத்தவரை பார்த்தோம், கொடுத்த கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட். இப்போ மூணாவது, அதை பெற்று கொண்டவர்கள் யார், யாருக்கு கொடுத்தாரு, பிதாவான தேவன் கொடுத்தாரு, தன்னுடைய குமாரனை உயர்ந்த பதவியிலிருந்த பதவியோடு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு, சபைக்கு தந்தருளி, சபைக்கு எல்லாத்துக்கும் தலையாக சபைக்கு அவர் தந்தருளி. உன்னால் யோசிக்க முடியுமா, இந்த வசனம் இப்படித்தாங்க சொல்லுது, நம்ப முடியாத அளவுக்கு சொல்லுது. ஏன் பிதாவான தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், ஏன் பிதாவான தேவன் வலது பார்சத்தில் உட்கார்ந்து அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வல்லமைகள் கர்த்தத்துவங்கள் தன கால் கீழே கொண்டு வந்தார்னா, அவர் அப்படிப்பட்ட பொசிஷனுக்கு கொண்டு வந்து சபைக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. அம்மா அடி என்ன ஒரு இது, யோசிச்சு பாருங்களேன், என்ன பவர், அப்போனா சபைக்குள்ளே வேலை செய்யும். எந்த சபைக்கு கொடுத்தாருன்னு நமக்கு கேள்வி வருது, வேளாங்கண்ணி சபை கொடுத்தாரா, வேளாங்கண்ணியில் இருக்கிற சர்ச்சு, ரோமில் இருக்கிற பெஸ்லிக்கா சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சு, நம்ம ஊரில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பெந்தகோஸ்து சர்ச்சு கொடுத்தாரா, எந்த சர்ச்சு, நம்ம சண்டை போடுவோம், இல்லை எங்களுக்கு தான் கொடுத்தார், இல்லை உங்களுக்கு தான் கொடுத்தார், நம்மலாம் சண்டை போடலாமா, எல்லா சர்ச்சுங்க சேர்ந்து எங்களுக்கு தான் கொடுத்தாரு, சிஎஸ்ஐ சர்ச்சுங்களுக்கு கொடுத்தாரா, அதுக்கு சொல்லணும் இல்லையா. ஏன்னா நம்ம ஊரில் ரொம்ப அப்யூஸ்டு வேர்டு நம்ம காலத்தில் அப்படின்னா என்ன தெரியுமா, சர்ச்ன்ற வார்த்தை தான், எதுனாலும் சர்ச், கண்டதெல்லாம் சர்ச், ஒரு பில்டிங்கில் இருந்து எடுத்து இயேசு பேரில் கூடுற எந்த கூட்டமும் அதுக்கு பேர் சர்ச். அதுவா பவுல் சொல்வார்? கிளப்பு, கல்ட்டு குரூப் எல்லாம் பவுல். நம்ம எந்த சர்ச்சுன்னு, பவுல் எந்த சர்ச்சுன்னு நினச்சாரு அந்த சர்ச்சுக்கு தான் கொடுத்தார். சரிங்களா? பவுல் தானே சொல்கிறார். பவுல் எந்த சர்ச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் தடவை பவுல் இங்கே வந்து சர்ச்சுன்ற எபேசியரில் பயன்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியமான கருத்தாக போகுது. அவர் எந்த சர்ச்சு சொல்கிறாருன்னு நினச்சிக்கணும். எந்த சர்ச்சு சொல்கிறாரு? அந்த இந்த வார்த்தையிலேயே சர்ச்சுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அழைக்கப்பட்டவர்கள். இப்போ உறுதியாக உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சுவிசேஷத்தினால ரட்சிப்புனால ரட்சிப்பை பெற்று உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் சர்ச்சுன்றதுக்கு அர்த்தம். கண்டதெல்லாம் சர்ச் கிடையாது, கூட்டம் கூடுறதெல்லாம் சர்ச் கிடையாது. இல்லைங்களா? அழைக்கப்பட்டவர்கள். பைபிளில் ரெண்டு விதமாக சர்ச்சு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒன்று லோக்கல் சர்ச் அண்ட் யூனிவர்சல் சர்ச், உள்ளூர் சபை, உலகளாவிய சபை. நம்ம விசுவாச அறிக்கையும் அந்த முழு சாப்டரும் 10-15 பேராகிராஃப்ஸ் அந்த இதை தான் விளக்கும். யூனிவர்சல் சர்ச்னா என்ன, உள்ளூர் சபைனா என்ன, யூனிவர்சல் உள்ளூர் லோக்கல் சர்ச்னா என்ன? இந்த மக்கள் வந்து காணும்படிக்கு இவர்கள் உலகத்திலால சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வேதத்தை கேட்டு அவர்கள் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். உண்மையான காஸ்பலை கேட்டு வசனத்தின் ஊழியத்தின் மூலமாக வசனத்தை சொன்னதுனால இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், கடத்த தீர்ப்பார், அப்படியெல்லாம் கூட்டுறதுக்கு பேர் சர்ச்சு கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் சர்ச்சே கிடையாது. வசனத்தின் ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு திப்ப உறுதியாக அழைக்கப்பட்டு கூடுதே அதுக்கு பேர் தான் சர்ச்சு. இதெல்லாம் சர்ச்சே கிடையாது. பணம் கொடுக்குறனா யாருங்க போகாது இருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் பணம் கொடுக்குறேன், ஆசீர்வாதம் கொடுக்குறேன், அதெல்லாம் கூட்டப்படுறதுக்கு பேரே பைபிள் படி சர்ச்சே கிடையாது. திப்ப உறுதியாக அலை வசனத்தின் ஊழியத்தின் மூலமாக ஆவியை கொண்டு கூட்டப்படுறது. அந்த மாதிரி சர்ச்சா நம்ம சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி தேவனை பின்பற்றணும்னு வந்திருக்கிற மக்கள், அவங்க வந்து முறையாக வேதத்தின்படி பாஸ்டராக அமைக்கப்பட்டு, வேதம் 1 தீமோத்தேயு 3 இருக்கு இல்லைங்களா, இப்படி தான் அமைக்கணும்னு பவுல் தானே அதை வச்சார். அது இந்த தகுதிகள்லாம் இருக்கிற பாஸ்டரை பார்த்து வைங்க, இந்த தகுதிகள்லாம் இருக்கிற டீக்கனால், பாஸ்டர் டீக்கனால அந்த மக்கள் ஒழுங்காக கூட்டப்படுகிற ஒரு சர்ச், பிப்ளிக்கல் சர்ச், அதுதான் சர்ச். அந்த சர்ச் மரத்து கீழே கூடலாம், பீச் கிட்ட கூடலாம், உங்களுக்கு பில்டிங் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கூட்டம் தான் சர்ச்சு, பில்டிங்கு கிடையாது. பைபிள் ஒருபோதும் பில்டிங் யூஸ் பண்ணுறதில்ல. அதான் லோக்கல் சர்ச். ஒன்று குறைந்த உங்கள் வீட்டில் கூடுற சபைன்னு வார்ப்போல், அந்த வீட்டில் கூடுவாங்கன்னா அது சர்ச்சு தான். ஏன்னா அது மக்கள் கூடுகிற மக்கள், அதுதான் லோக்கல் சர்ச். யூனிவர்சல் உலகளாவிய சர்ச்சுனா என்ன? அது ரெண்டு குரூப்பில் வருது. ஒன்று வந்து இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போன விசுவாசிகள், இல்லைங்களா? சர்ச் ட்ரையம்ஃபன்ட்னு பேர் அதுக்கு. இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் பிறக்க போகிற, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பரலோகத்தில் இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிற எல்லா காலத்திலையும், கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒன்று கூடும் போது அவங்களுக்கு பேர் தான் உலகளாவிய சபை, யூனிவர்சல் சர்ச்னு பேர். பைபிள் இது ரெண்டும் பயன்படுத்து. அந்த யூனிவர்சல் சர்ச்சில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிற உண்மையான லோக்கல் சர்ச்சில் அங்கத்தினர்களாக இருப்பாங்க. சர்ச்சில் இல்லாத ஒரு விசுவாசி பைபிளில் பார்க்கவே முடியாது நீங்கள். அது இப்போ தான் வந்த ஒரு விபரீதம். அது நான் எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன், ஆனால் நான் இயேசுவுடைய சரீரம். நீ நினச்சிக்கலாம் அவர் அப்படி நினைக்கிறது இல்லையே, நான் எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன், நான் இயேசுவுடைய சரீரம். அது தப்பு. புதிய ஏற்பாடில் அப்படி பார்க்க முடியாது. எந்த சிங்கிள் பிலீவரோ இல்லை சுதந்திரமாக செயல்படுகிற எந்த நிறுவனமோ, பேரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸும் சர்ச்சுக்கு தொடர்பு இல்லாதது இயேசு பார்க்குறது. அதனால தான் ரெவலேஷனில் பாருங்களேன், ஒரு மீட்பின் பணி. ரெவலேஷனில் நம்ம 3 அதிகாரம் பார்க்குறோம். இப்போ எங்கே இருக்கிறாரா இயேசு? அவருடைய மீட்பின் பணி, ஆசாரிய பணி, ராஜா பணி எங்கே நடக்குது? அந்த 7 குத்துவிளக்கு மத்தியில் தான் நடக்குது. அவர் வேறு எங்கேயும் இல்லை, அவர் சபைக்கு மத்தியில் தான் அவருடைய மீட்பின் பணி நடக்குது. மற்ற இடத்துலலாம் என்ன நடக்குதுங்க? அவங்க என்ன பேசிக்கலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் பரிசுத்தமாயிட்டு இருக்கிறோம்னு. அது இயேசு ஏற்படுத்துகிற ரட்சிப்பும் கிடையாது, இயேசு ஏற்படுத்துகிற பரிசுத்தமும் கிடையாது. அவருடைய மீட்பின் பணி வெளியே எங்கேயுமே நடக்கிறதில்ல. உண்மையான பரலோகத்துக்கு கொண்டு போகிற ரட்சிப்பும் பரிசுத்தமாக்குதலும் அது சபைக்குள்ளே மட்டும்தான் நடக்குது. என்னென்னவோ நீங்கள் சொல்லிக்கலாம் வெளியில், அது நடக்கிறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் வந்து இந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை ஈவாக யார் கொடுத்துருக்கிறாரு? அவர் சபைக்கு. இப்படி அமைக்கப்பட்ட லோக்கல் சபைக்கும் பொருந்தும், உலகளாவிய யூனிவர்சல் சர்ச்சுக்கும் பொருந்தும். ஓகே, யார் கொடுத்தது? பிதாவான தேவன். யாரை கொடுத்தாரு? கிறிஸ்துவை தன்னுடைய உயர்ந்த பதவியில் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? சபைக்கு கொடுத்தார். ஏங்க கொடுத்தார்? அதான் கிரவுண்ட். கிவர், கிஃப்ட், கெய்னர் அண்ட் நவ் த கிரவுண்ட்ஸ். ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? இல்லைங்களா, எந்த அடிப்படையில் கொடுத்தார்? ஏங்க சபைக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு? பிதா உலகத்தில் எல்லா பெரிய நிறுவனத்தை விட்டுட்டு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. சபைக்கு சேராத நல்லது செய்கிற, பைபிளை சொல்லி கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேர்ல்டு விஷன் தெரியுங்களா உங்களுக்கு? கிடியன்ஸ் பைபிள் தெரியுமா? எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன், பிளெஸ்ஸிங் யூத் மினிஸ்ட்ரி. இன்னொன்று போலியாக இங்கே நம்ம ஊரில் இருக்கிறது, இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்னு பேரச்ச சர்ச்சுக்கே சம்மந்தம் இல்லாத ஊழியங்க, அவங்களா செஞ்சுக்கிற ஊழியங்கள், அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இவ்வளோ பெரிய தேசங்கள், அமெரிக்கா தேசம், அவங்கள இவங்களெல்லாம் விட்டுட்டு, எத்தனையோ பேரை விட்டுட்டு, ஏன் இந்த டிஸ்பென்சேஷனிஸ்ட், இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலையும் விட்டுட்டு, எத்தனிக் இஸ்ரவேலுக்கும் கொடுக்கல இதை. இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்தை விட மேலே போட்டு அவர் காலின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரை ஒரு கிஃப்டாக யாருக்கு கொடுத்தாரா? இஸ்ரவேலுக்கு கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கல, சபைக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தான் கேள்வி. எதுக்கு கொடுத்தார்? எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவர் கால் கீழே வைத்து ஏன் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுக்கு சர்ச்சுக்கு? சர்ச்சு என்ன பெரிய புண்ணியம் பண்ணிருச்சு? நம்மளை சில பேர் கேட்பாங்க, ஏங்க சர்ச்சு சர்ச்சுன்னு உயிரை விடுற? ஏன் சர்ச்சு? அப்போ பாரு, இந்த பேர சர்ச்சாக ஏதாவது ஒன்று ஆரம்பித்தோன்னா எவ்வளோ பெருசாக, இந்த மக்கள் கொஞ்சம் தான் வருது, அந்த கொஞ்சம் கூட்டம் கூட எல்லாம் ஒன்று அநேக பேர் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. சர்ச்சில் இருக்கிறவங்களாம் மாயமாலக்காரங்க. அந்த சர்ச்சை பிடிச்சிக்கிட்டு ஏங்க உயிரை விடுறீங்க? ஏன் சர்ச்சு முக்கியம்? சர்ச்சு ஒன்றுமே செஞ்சுக்கிட்டு இல்லையே, ஏன் இந்த கிஃப்ட் அவங்களுக்குன்னா இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஏன் சர்ச் இவ்வளோ முக்கியம்னா, அந்த சர்ச் ஏதோ செய்கிறதுனாலையோ, அந்த சர்ச் பெரிய கூட்டம்ன்றதுனாலையோ, அந்த சர்ச் பெருசாக சாதிக்க போகிற கூட்டம்ன்றதுனாலையோ இல்லை. ஏன்? ரெண்டு காரணம் ஏன் இந்த கிஃப்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டு, சர்ச்சுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? நேரில் சொல்கிறார் ரெண்டு பதில். பவுல் அதை எதிர்பார்க்கிறார். முதலாவது, ஏன் சர்ச்சு அவருடைய சரீரம். ரெண்டாவது, அவருடைய முழுமை. தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் எதையுமே அவர் செலக்ட் பண்ணல, அரசாங்கங்களை செலக்ட் பண்ணல, நிறுவனங்களை செலக்ட் பண்ணல, பேரச்சர்ச் ஆர்கனைசேஷன் திறமை உள்ளவங்களை செலக்ட் பண்ணல. இந்த பலவீனமான கொஞ்சம் கூட்டம் உளுந்து எந்திரிச்சு போராடுற அந்த கூட்டத்தை தான், சிறு மந்தையை தான் அவர் என்ன பண்ணாராம் அவருடைய மீட்பின் திட்டத்தில். பலவீனம் தான், பாவம் தான் அந்த சர்ச்சு. ஆனால் அந்த சர்ச்சை தான் தன்னுடைய மீட்பின் திட்டத்தில் தன்னுடைய குமாரனின் சரீரமாகவும் அவருடைய முழுமையாகவும் நியமித்து அமைத்து விட்டார். அதான் காரணம். நம்ம ஏன் இவ்வளோ பெரிய கிஃப்ட் இந்த பரிதாகமான கூட்டத்துக்கு கிடைச்சிச்சுன்றதுக்கு கேள்வி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கடவுளுடைய திட்டத்தில் சர்ச்சினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சர்ச்சுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு வரியில் தான் நமக்கு வருது. சர்ச்சுனா என்னங்க நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சில பேர் பில்டிங்குன்னுவீங்க, என்னென்னவோ சொல்லுவீங்க. அதான் ரொம்ப தப்பாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சர்ச்சு இதுதான், கிறிஸ்துவுடைய சரீரம், அவருடைய முழுமை, த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் சர்ச். பைபிள் படி பாருங்களேன், உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் இந்த அதிகாரம் வந்து ஒரு சின்ன ஓட்டமாதிரி இருந்தாலும் உள்ளே போனால் சுரங்கம் இருக்குதுன்னு? இதெல்லாம் நான் விட்டு போயிருந்தா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம சர்ச்சு சர்ச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால், அதனால தான் நம்ம ஊர் இப்படி இருக்குது. தேவனுடைய திட்டத்தில் சர்ச்சினுடைய முக்கியமான பணி என்ன? ஏ, அதுக்கு தான் அது அவ்வளோ பெரிய முக்கியமான பணிக்கு அழைக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் அதுக்கு. அதோடய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே என்னோடு வாருங்கள். ஒரு பாட்டு இருக்குது, க்ளோரியஸ் திங்ஸ் ஆஃப் தி ஆர் ஸ்போக்கன் த சயன்ஸ் சிட்டி ஆஃப் காட். புதிய எருசலேமே, புதிய சியோனே, உன்னை பற்றி மகிமையான திட்டங்களை, மகிமையான காரியங்களை உனக்குள்ள தேவன் செய்ய போகிறாருன்னு ஒரு சங்கீதம் வருது. அந்த மாதிரி அந்த சயன்ஸ் சிட்டி, ஒவ்வொரும் ரட்சிக்கப்பட்ட மகன், அவனுக்கு சர்ச்சுனா உயிர். ஏன் அப்படித்தான் அவன், அதுதான் பெரிய அடையாளம், அவன் ரட்சிக்கப்பட்டான் இல்லைங்களா. இயேசுவோடு இணைக்கப்பட்ட சரீரம் அப்படின்றது அடையாளம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஓகே, சர்ச்சு நான் என்னங்க, முதலாவது என்ன சொல்லுது? இது இயேசுவுடைய சரீரம். எதுக்காக கொடுக்கப்பட்டா, இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்படின்னா சர்ச் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சர்ச் இயேசுடைய சரீரம், அவருடைய முழுமை. அவருடைய முழுமை எனக்கு ஒன்றும் இன்னும் புரியலை. அடுத்த வாரம் எவ்வளோ புரியுதோ அடுத்த வாரம் சொல்லித்தரலாம். இப்போ வரும் அவருடைய சரீரம்னு ஒண்டி பார்ப்போம். சரீரம்னா என்ன? சரீரம்னா இயேசு கிறிஸ்துவுடைய லிட்ரல் சரீரமா? இல்லை. அதான் ரோமன் கத்தோலிக் சொல்லுது, அவங்க மந்திரம்லாம் பண்ணி பிரெட்டை கொடுக்கும்போது இயேசுடைய சரீரமாக நம்ம மாறிடுறோமா? அது முட்டாள்தனம், ஃபால்ஸ் டீச்சிங். அது இயேசுக்கு ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்தோடு தலையிலேருந்து முழங்கால் வரைக்கும் அவர் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அவருடைய சரீரம் இல்லை, நம்ம லிட்ரலாக எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஒப்புமை, ஒரு அடையாள மொழி, ஒரு ஒப்பிடுதல், கம்பேரிசன். ஒரு ரெண்டு நபர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவினுடைய உண்மையை விளக்கிற ஒரு ஒப்புமை, ஒரு அடையாள மொழி. சபைக்கும் கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய உறவை, எப்பேற்பட்ட உறவு அவங்களுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு விளக்கி காட்டும் ஒரு அடையாள மொழி. அதுதான் சரீரம். லிட்ரல் சரீரமாக நம்ம எடுக்கக்கூடாது. என்னங்க ஒரு சபைக்கும் கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உறவினுடைய என்ன உண்மையை இது வெளிக்காட்டுது? நாலு உண்மையை வெளிக்காட்டுது. முதலாவது, சபைக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை எப்படிப்பட்ட உறவு? முதலாவது, அது வந்து ஒரு உயிர் உயிர் பாயும் ஒரு ஒரு ஆர்கானிக் லிவிங் அண்ட் வைட்டல் ரிலேஷன்ஷிப். எப்படி சொல்கிறது? உயிருள்ள ஒரு உயிர் பாயும் உறவு, ஒரு உறுப்பு ரீதியான உறவு. அதாவது என் தலை இருக்குது, என் கை இருக்குது. இந்த கை வந்து என் தலைக்கு எப்படி கனெக்ஷனாக இருக்குது? ஒரு ரோபோ மாதிரி எனக்கு ஒட்டி விட்டாங்களா இந்த கையை? ரோபோ மாதிரி ஒட்டி இருந்தால் அதுக்கும் எனக்கும் ஒரு ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு மெக்கானிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது தலை. ஆனால் இப்போது என் தலையிலிருந்து உயிர் பாயிற அளவுக்கு என் கை எனக்குள்ளே ஒட்டி இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஒரு உயிர் பாயும் உறவு. வேறு வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஒரு உயிர் உயிருள்ள ஐக்கியம், ஒரு உயிருள்ள ஐக்கியம். பாருங்களேன், இந்த உறவு வந்து இயேசுக்கும் சபைக்கும் வந்து ஒரு ஒரு மரம் மாதிரி உயிரற்ற ஒரு கட்டமைப்புனால் வருகிற உறவு இல்லை. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஒரு சேர், அந்த சேரில் இருக்கிற காலுக்கும் அந்த சீட்டுக்கும் என்ன உறவு? உயிர் பாயும் உறவு இருக்கா? ஒரு கட்டை, அது அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்னால் கீழே கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கும் இதுக்கும் உயிருள்ள உறவு இல்லை. அப்படி இல்லை இயேசுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு. அவர் வெறும் டீச்சரு, நம்ம அவர்கிட்டேருந்து படிச்சுக்கிறோன்றது மாத்திரம் இல்லை, அதை விட ஆழமாக, அதை விட அந்யோன்யமான ஒரு உறவு சபைக்கும் இயேசுக்கும் இருக்குது. அவர்கிட்ட இருந்து உயிர் பாயிற உறவில் சபை இருக்குது. அதனால தான் அது சரீரம்னு சொல்லப்படுது, ஒரு ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப். பாருங்களா, ஒரு உயிர் பாயும் உறவு. எந்த விதத்தில் ஒரு சபையும் கிறிஸ்துவும் இருக்குன்னா, அதனால தான் எந்தளவுக்கு அந்யோன்யம்னா, அந்த அந்த சரீரம் கூட அது பத்தாது. அதுவும் ஒரு உதாரணமாக தான் பயன்படுத்தப்படுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ரகசியம், இது ஒரு மர்மம். சபைக்கும் இயேசுக்கும் இருக்கிற ஐக்கியம் வந்து ரொம்ப ஆழமானதப்பா, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஆழமானது. அதனால தான் ஒரு சில பாட்டு, என் உயிரான இயேசு இல்லைங்களா, என் உயிரோடு கலந்தவர். கொலோசியரில் 3:3 வருது, கிறிஸ்து வெளிப்படும் போது ஹூஸ் ஆர் லைஃப் ஷல் அப்பியர், நம்ம உயிர் வெளிப்படுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு உயிரோடு இணைந்திருக்கிறது சபை. யோவான் 15 ஆண்டவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிக்கும் திராட்சை செடிக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது? உயிர் பாயும் உறவில்லை இல்லைங்களா? அது முதலாவது, அதுக்கு சொல்கிறதுக்கு தான் சரீரம். சரீரம்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிருள்ள உயிர் பாயும் உறவு. ரெண்டாவதாக, இந்த உயிர் பாய்கிற உறவு அந்த சபைக்கும், உயிருள்ள ஐக்கியம் அந்த சபைக்கும், உறுப்பு ரீதியான ஐக்கியம் அந்த சபைக்கும் இயேசுக்கும் இருப்பதுனால, அந்த சபைக்கும் அவருக்கும் பின்னி பிணைஞ்ச ஒரு பரிதபிப்பு அனுதாபமுள்ள ஒரு உறவு இருக்கிறது. ஒரு சிம்பத்தட்டிக் ரிலேஷன்ஷிப், நாட் ஓன்லி அன் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் பட் அ சிம்பத்தட்டிக் ரிலேஷன்ஷிப், பரிதபிக்கிற உறவு. எந்த அளவுக்கு பரிதபிப்புனா, அந்த சபைக்கு ஏதாவது நடந்தால் முதல்ல ஃபீல் பண்ணுறவர் அவர் தான். யோசிச்சு பாருங்களேன். அதான் பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து கேட்டார், என்ன கேட்டார்? என்னை ஏன் துன்பப்படுத்துறீர்? பவுல் நினச்சார், தலைவர் உங்களை எங்கே துன்பப்படுத்தின? நான் சபையை தானே, அந்த சபையை தொட்டால் எனக்கு ஃபீல் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா எங்கள் இப்போ என் கைக்கு தொட்டால் என் கைக்கு தொட்டால் என் தலைக்கு ஃபீல் ஆகாது, அந்த மாதிரி ஒரு பரிதபிக்கிற உணர்வு. அதனால தான் மத்தேயு 25வது பகுதியில் நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ சபை பரிதாகம் தான், அவங்க ஏழை தான், அவங்கள பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி தெரியலாம், அவங்க ஒன்றும் மதிப்பில்லாத மாதிரி தெரியல, ஆனால் அந்த சிறியவர்களுக்கு, அந்த சபையில் இருக்கிற ரொம்ப சிறிதான நபருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது யாருக்கு செஞ்சீங்க, எனக்கே செஞ்சீங்க. அவர்களுக்கு என்ன செய்யலையோ அது எனக்கே செய்யலை. பாருங்களேன், என் காலில் கடைசியில் இருக்கிற ஒரு பகுதினா என்ன எடுத்துக்கலாம், நம்முடைய டோ நெயில் இல்லைங்களா, காலில் இருக்கிற சின்ன விரலை எடுத்துக்கலாம், அதில் எடுத்து ஒரு சின்னதாக ஊசியை குத்துனா இருந்துட்டு போகுது அப்படின்னு நான் சும்மா படுத்துக்கிட்டு இருப்பேன், அம்மா என் தலையெல்லாம் வலிக்காது, என் தலைக்கு ஃபீல் ஆகாது, அங்கே தானே சின்னது தானே, ஆனால் என் தலைக்கு ஃபீல் ஆகும். அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருப்பதுனால தான் சரீரம்னு சொல்லப்படுதுங்க சபை. அதில் இருக்கிற சிறிதான அங்கத்தை தொட்டாலும் அது இடரல் ஏற்படுத்தினாலும் அது தலை ஃபீல் பண்ணுமா, இயேசு ஃபீல் பண்ணுவார், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பாருங்களேன், ஓகே, இந்த என்னங்க பாடினா என்னன்னு புரிஞ்சிட்டு வரும், சும்மா ஏதோ கற்பனை நினச்சிக்க கூடாது, இட் இஸ் அன் ஆர்கானிக், உயிர்ப்பாயும் உறவு. ரெண்டாவது, அது பரிதபிப்பு நிறைந்த உறவு. மூணாவது, இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ ஃபங்க்ஷனலி சப்மிசிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு செயல்படக்கூடிய கீழ்ப்படிவான உறவு. அப்படின்னா என்னங்க, தமிழ்லையும் எங்களுக்கு புரியல, இங்கிலீஷ்லையும் புரியலாம், என்ன ஃபங்க்ஷனலி சப்மி, ஒரு செயலுக்கு, ஒரு செயலை நிகழ்த்துவதற்கு அடங்கி செயல்படுகிற ஒரு உறவு, செயல்பாடான கீழ்ப்படுகிற உறவு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஒரு சரீரம் வந்து அந்த தலை நினைக்கிற ஒரு காரியங்களை நிகழ்த்துகிற ஒரு கருவி. அநேக நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், தலை ஒண்டி வச்சுக்கிட்டு தலை வரும் சரீரம் இல்லாமல் தலை ஏதாவது செய்ய முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தலை ஒண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோ, நிறைய திட்டம் வச்சுருக்கிறீங்க, அதை பண்ணணும், இன்றைக்கி ஜிம்முக்கு போகணும், அதை பண்ணணும், ஒன்றுமே பண்ண முடியாது, எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது உங்களால், வெறும் தலை வச்சுக்கிட்டு இருந்தா தலை, சரீரம் இல்லாமல் தலைனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய ஃபங்க்ஷனல் சப்மிசிவாக உடம்பு செயல்பட்டால் தான் தலை சாதிக்க முடியும், செயல்படுகிற கீழ்ப்படிவோடு செயல்பட்டால் தான். ஆகவே என் சரீரம் யோசிச்சு பாருங்கள், என் கண், என் வாய், என் கால், இந்த நேரத்தில் காலில் உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என் தலை சொல்கிறத தான் செய்யுது இல்லைங்களா, என் தலை சொல்லுகிறத. இன்றைக்கி இப்போ சண்டே காலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணணும், நின்று பிரசங்கம் பண்ணணும், தலை சொல்லுது, அதனால் வாயை செயல்படுது, இந்த கை பாருங்களேன் என்னை நினைக்காமல் வருது, இதெல்லாம் தலை கொடுக்குற சிக்னல். காலில் நிற்கிறேன் திடீர்னு நான் தூங்கிடுவேனா, இல்லை நிற்கிறேன், ஏன் என் தலை சொல்கிறது, ஒவ்வொரு அங்கமும் ஃபங்க்ஷனலாக இந்த பிரசங்கம் செஞ்சு முடிக்கணும் என்பதற்காக ஃபங்க்ஷனலாக அதுக்கு அடங்கி செயல்படுது, அதுதான் ஃபங்க்ஷனலி சப்மிசிவ். அதே மாதிரி சபையும் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கும்போது இயேசு சொல்லுகிறத அவருடைய கிருபையும் அவர் கொடுக்குற உயிரும் கொண்டு அவருக்கு இணங்கி செயல்படுகிற ஒரு அங்கம். பாருங்களேன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன், சர்ச் இஸ் இன் அ ஃபங்க்ஷனல் சப்மிசிவ் ரிலேஷன்ஷிப். இது முக்கியம் எவ்வளோ பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி சரீரம் இல்லாமல் தலைனால் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பதுனால் இயேசு எந்த அளவுக்கு மகத்துவம் சபைக்கு கொடுத்துருக்காருனா, அவர் இந்த உலகத்தில் நிகழ்த்தணும்னு இருக்கிற எல்லா செயலும் தலையாகிய தானாக அவர் செய்ய மாட்டாரா, தன்னுடைய சரீரத்தை வைத்து தான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார். என்ன பதவி சபைக்கு, எப்படிங்க அது நடக்கும், அதனால தான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய உண்மையாக ரட்சிக்கும் போது, உண்மையான ரட்சிப்பு நமக்கு வந்தால் சபையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை எடுத்து நம்மளை தலையில் இணைக்கும் போது அந்த ஃபங்க்ஷனல் சப்மிசிவான கட்டாயத்தை நமக்குள்ளே கொடுக்குறார். ரட்சிப்புக்கு ஒரு அடையாளம் என்ன, நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பதுனால எனக்குள்ள ஆழமான ஒரு உந்துதல் இருக்கும், நான் வந்து அவருக்கு செயல்படும்படிக்கு அடங்கி நான் நடக்கணுன்ற ஃபங்க்ஷனல் சப்மிசிவ் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ என் கை எனக்கு இணைஞ்சு இருக்குதுன்னா, என்னோடு இணைஞ்சு இருக்குதுன்னா, என் தலை சொல்கிற பேச்சை கேட்டுத்தானே அது செயல்படும். இப்போ என் கையை போய் இந்த பைபிளை எடுக்கணும்னா தலை சொல்லுது அதை செய்யணும் இல்லையா, அதுக்கு அடங்கி அப்படி தானே இணைஞ்சிருக்கு பாடியில், அப்படித்தான் இணைக்கிறாராம் கடவுள் வந்து நம்மளை இயேசுவோடு. இயேசுக்கு தலையின் உறவில். நமக்கு அந்த கட்டாயம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் என்னங்க? இயேசுவோடு நான் இணைஞ்சிருக்கிறேன், இயேசுவோடு இயேசு சொல்லணும்னு செயல்படுத்தணும்னு காரியங்களை அவருக்கு அடங்கி நான் செய்வேன்ற ஒரு கட்டாயம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு இணைத்த விசுவாசிக்குள்ளே இருக்கும். ஓகே, கேள்வி என்ன வருது? அப்போது இயேசுக்கு அடிப்படை கீழ்ப்படிதலும் இல்லாத விசுவாசிகளை பற்றி நம்ம என்ன சொல்வது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? என்ன, ரெண்டு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து இயேசுக்கு கீழ்ப்படியாத ஒரு அங்கம் இருக்குன்னா, ஒன்று அந்த அங்கம் வந்து ஒழுங்காக அது கனெக்டே ஆகலைன்னு அர்த்தம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், இந்த கையை வந்து என் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா ஒருவேளை யாரோ வெட்டிட்டு இருப்பாங்க போல இருக்குது, கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? இன்னொன்று ஒரு பாசிபிலிட்டி என்ன, ஏதோ ஒரு நர்வஸ் ப்ராப்ளம் இல்லைங்களா? நர்வஸ், நர்வ் டிசீஸ், சில சோகமான நர்வ் டிசீஸ் இருக்குது. சில பேருக்கு என்ன சொல்லும், தலை ஒன்று சொல்லும், கை ஒன்று செய்யும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சேட், உடம்பு கேட்குற தலை ஒன்று சொல்லும், அதான் கை ஒன்று செய்யும். இன்னும் சில பேர் சப்பானிகளாக பேரலைஸ்டாக இருப்பாங்க, தலை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் உடம்பு ஒன்றுமே செய்யாது, பேரலைஸ்டாக இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டம் தான் இல்லைங்களா? நம்ம இந்த ஸ்கூல்லலாம் பார்க்குறோம், ஜிஆர்டி ஸ்கூலில் கஷ்டம், விகாரம் தான், வேதனை தான், அவ்வளோ அதுவே கஷ்டமாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நம்ம இன்றைக்கி காலையில் அழுகணும். ஊர் முழுக்க நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மாதிரி ஒன்று இயேசுவோடு இணையாத சபைன்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று என்ன பார்க்குறோம், இயேசுவோடு இணைஞ்சு அப்நார்மலாக செயல்படுற ஒரு கூட்டம், அதுதான் சபைன்னு பேர். இதுதான் சர்ச், இயேசுடைய சரீரம். ஃபங்க்ஷனலாக அவருக்கு சப்மிட் பண்ணுறது தான் சர்ச். சபைன்னு பேர் உரலாம் நம்ம என்ன சொல்கிறோம், பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு தலை சொல்லுது. இந்த வால் என்ன பண்ணுது, பெண்களை தான் முன்னாடி நிற்க வச்சு ஒரு ஊராக பிரசங்கம் கொடுக்குறாங்க சபைகளில் பிரசங்கம். அவர் தலை என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நான் சிந்திக்கிறேன், நாக்கே நான் சிந்திக்கிறத தான் நீ பேசணும், அதுதான் உங்கள் வேலை, நான் சிந்திக்கிறதெல்லாம் இந்த பைபிளில் எழுதி கொடுத்துருக்குற, அதைத்தான் நீ பேசணும்னு கொடுத்துருக்கிறாரு அவருடைய சிந்தனையெல்லாம். அவர் தலை சிந்திக்கிறத பேசாமல் நாக்கு உரலாம் உளறிக்கிட்டு இருக்குது. போலி போதகருங்க தங்க வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான கூட்டம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இயேசுவுடைய சரீரம்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் சபைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக கேட்க போகிறாங்க. தலை சொல்கிறத கேட்க போல, தங்களுக்கு காதுக்கு இன்பமானதை கேட்க, ஆசீர்வாதத்தை கேட்க போகிறாங்க. அதெல்லாம் சபையா? இயேசுக்கு எவ்வளோ கோபம் வருது. ரெவலேஷன் 7வது அதிகாரத்துலலாம் நம்ம படிக்கிறோம், 3-7 சபைகளை பார்த்து திட்டுறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, சில சபைகள் நீங்கள் சபைகளே இல்லை, என் சரீரமே இல்லை, நீங்கள் பிசாசின் ஜப ஆலயங்கள். ஊரெல்லாம் அது தாங்க இருக்குது. அவர் தானே தலை, அவர் சொல்லி இருக்கிறது தானே, அவர் மூளை தலைன்னு இருந்தால் அந்த தலை சிந்திக்கிறது தானே, நாக்கு பேசணும், வாய் பேசணும். இப்போ பைபிள் இதை போட்டிருக்காரு, எபேசியர் மூலமாக கொடுத்துருக்காரு, அதைத்தானே நம்ம சிந்திக்கணும். அதுதான் எங்கள் சபை. தலை சொல்கிறதே ஒன்று, நாக்கு பேசுகிறதே ஒன்றுனா என்ன அர்த்தம்? நீங்களாம் சபைகளா யோசிச்சு பாருங்கள், தலையை எவ்வளோ அவமானப்படுத்துறது இதெல்லாம். அதனால தான் இயேசுக்கு அவ்வளோ கோபம் வருது. நீங்களாம் சபைகளே இல்லை, எந்த கூட்டமும் இயேசுக்கு சபை, இயேசுடைய சரீரம், நாங்கள் இயேசுடைய சர்ச்ன்றதுக்கு அடிப்படை குணம் என்ன, அந்த தலைக்கு ஃபங்க்ஷனல் சப்மிஷன், செயல்படுகிற கீழ்ப்படிவு இருக்கணும். ஃபங்க்ஷனல் சப்மிஷன். ஒரு சபை சபைன்னு சொல்கிறதுக்கு உரிமையே, எக்ஸிஸ்டன்ஸுக்கு நியாயமான உரிமையே தலைக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் அது சரீரம் இல்லைங்களா? என் உடம்பு என் தலை கீழ்ப்படியில்னா அது என் சரீரமா? நான் தான் சொல்லிக்கல, அது பைத்தியம் இல்லைங்களா? பைத்தியம் தான் அப்படி பண்ணும், இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆகவே நம்ம புரியுதுங்களா, நம்ம எப்படி, நம்ம இயேசுடைய சபையா, ஃபங்க்ஷனலாக அவருக்கு சப்மிஸிவாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நம்ம சர்ச் கவர்மெண்ட்டு, சர்ச் டிசிப்ளின்னு அதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன் நம்ம சபையாக கூடி வந்திருக்கோம்? ஒருவேளை இது இந்த சபைக்கு தலைவனாக நான் இருந்தேன்னா, நான் தான் இந்த சபைக்கு தலைன்னா, நான் ஒரு நல்ல ஒரு எல்லா சுதந்திரம் லீனியன்ட்டு, நீங்கள் இஷ்டத்துக்கு இருங்கன்னு நான் விட்டுறலாம். அதெல்லாம் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. நான் இல்லையே, நானே அங்கமாக இருக்கிறேனே, அந்த தலை பேச்சை கேட்கணும் எல்லாம் எனக்கே உதவுவோமே இல்லைங்களா? அவர் தான் தலை, அவர் சொல்கிறபடி கேட்கணும். ரெவலேஷனில் அவர் திட்டுற மாதிரி அவர் சொல்கிறபடி கேட்கணுமே. இங்கே நடக்கிற ஆராதனை, இங்கே நடக்கிற காஸ்பல் ஒர்க்கு, இங்கே நடக்கிற சபை ஒழுங்கு நடவடிக்கை எல்லாமே தலைக்கு அடங்கி தானே செய்யணும். அதுதானே சபை. நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோன்னா நம்மளும் அப்னார் நர்வஸ் ப்ராப்ளம் வந்து சர்ச் தான் ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சப சரீரான என்னங்க? ஒரு உயிர் பாய்கிற உறவு, பரிதபிக்கிற உறவு, அடங்கி செயல்படுகிற உறவு. மூணாவதாக தமிழில், நான் இங்கிலீஷில் குவாடினேட்டட் ரிலேஷன்ஷிப்னு போட்டிருக்கேன். நாலாவது ஒருங்கிணைத்த உறவு, ஒருங்கிணைந்து செயல்படுகிற உறவு, ஒருங்கிணைந்து செயல்படுகிற உறவு. உதாரணத்துக்கு என் உடம்பு இருக்குதுன்னு வச்சுக்காங்க, எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலும் இனி காலையில் கார் எடுத்துகிட்டு நான் வரணும், என் தலை சொல்லுது போய் காரில் போய் உட்காந்து ஓட்டுப்பான்னு. என் உடம்பு என்ன பண்ணுது? வந்து காரில் உட்காந்து அப்படியே போய் படுத்துருதா? படுத்தால் காரை ஓட்ட முடியுமா? இல்லை, என் தலை பேச்சு கேட்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? உட்காடுறேன். உட்காந்து ஒவ்வொரு அங்கமும் எப்படி செயல்படுது யோசிச்சு பாருங்களேன். என் கண் வந்து ரைட்டு லெஃப்ட்டு பின்னாடி ரேர் எல்லாம் பார்க்குது, யாரும் வந்து இடிச்சிடக்கூடாதுன்னு. என் ரெண்டு கால், ஒன்று கிளச்சை அமுத்துது, ஒன்று இது ரெக்ஸிலேட்டரை அமுத்துது, இன்னொன்று கிளச்சையும் பிரேக்கையும் அமுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்புறம் கை சும்மா இருக்குதா? கேரை மாற்றுது, கேரை மாற்றி எல்லாம் ஒருங்கிணைந்து காரில் வந்து தானே நான் சேர்ந்தேன். உதாரணத்துக்கு என் ரெண்டு காலம் பேச்சை கேட்காம ஒன்று கிளச்சை அமுத்துது, இன்னொன்று ஆக்சிலேட்டரை போடுது, பிரேக்கை அமுத்துதுன்னா நான் வந்திருப்பேன்னா இங்கே? இல்லை என் கண்ணு மூடிக்கிச்சு பார்க்கலன்னா வந்திருப்பேன்னா? நான் எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பேன், அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். என்ன குவாடினேட்டட் ஆக்டிவிட்டி இல்லைங்களா? எல்லாம் ஒன்றுக்கு இணைந்து செயல்படுறது தான் சரீரமே. அந்த மாதிரி தான் சரீரம் இல்லைங்களா? இப்போது அப்படி தான் இப்போ நின்றுக்கிட்டு பேசுகிறோன்னா கூட அதான். இப்போ நீங்கள் ஆராதனை பண்ணணும்னு எந்திரிச்சு நின்று ஆராதனை ஆண்டவரை துதிக்கணும்னும் போது பாடணும்னு தலை சொல்லுது, நாக்கு பாடணும்னு அப்படியே ஆடுது, வாய் முடிக்குதுன்னு வச்சுக்குவோம், வாய் திறக்க மாட்டேது, மும்முனே இருக்குது, வாய் சவுண்டே வரல. இல்லை கை வந்து அப்படியே முடிக்கு போட பாடாதுன்னு, அது ஒரு பாட முடியுமா? எவ்வளோ செயல்படணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து ஒரு குவாடினேட்டட், ஒருங்கிணைக்கப்பட்ட செயல். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சபையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் தலையாக இருந்து பல்வேறு வரங்களை கொண்டு அவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். கடவுளை நம்புகிறவங்களா நீங்கள்? இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டவங்களா? இங்கே ஆண்டவர் உங்களை ஏன் கொண்டு வந்து, வேறு எங்கெங்கேயோ கொண்டு போயிருக்கலாம், இங்கே ஏன் கொண்டு வந்திருக்காரு? ஊரெல்லாம் அவருடைய சபை பல இடங்களில் இருக்குது. இந்த உள்ளூர் சபையில் இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியை நான் வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல நான் என்னை இணைச்சிருக்கிறேன், ஏன்னா இங்கே நீ செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது, உனக்கு கொடுத்த ஈவை இங்கே நீங்கள் செயல்படணும் ஒரு வேலை இருக்குது, உன்னை இணைச்சிருக்கிறேன், நீங்கள் கொண்டு வந்திருக்கார். பல்வேறு வரவங்கள் தான், எல்லாம் ஒன்று கிடையாது, வித்தியாசமான வரங்கள். சபையாக ஒரே ஒரு கை ஒண்டி செயல்பட்டுருக்குன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் வேலை செய்யும், செயல்பட்டால் அது ஒரு சரீரமா? அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும் இல்லைங்களா. அதுதான் குவாடினேட்டட் ரிலேஷன்ஷிப். பாருங்களேன், ஒன்று கொரிந்தியர் 12:12 சொல்றது, நம்ம சரீரமாக இருக்கிறோம், ஒன்றாக இருந்தாலும் பல பாகங்களாக இருக்கிறோம், பல பாகங்களுக்கு பல வேலைகள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. ஒரு காது பார்த்து நான் கண் இல்லையே, எல்லாம் கண்ணை தான் பார்க்குறாங்க, காது சைடில் இருக்கிற என்னை யாரும் பார்க்கறது இல்லை, அதனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் போ அப்படின்னா அது சரீரத்தில் பாகம் இல்லாமல் போயிடுமா? இல்லை, அதுவும் ஒரு சரீரம் தான் இல்லைங்களா. கண்ணு என்னை பார்த்துட்டு கையே எனக்கு நீ தேவையில்லை போ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாரும் தேவை, பல்வேறு வரங்கள் தேவை அந்த சரீரம் இயங்குவதற்காக. ஆகவே ஒரு சரீர சபைனா என்னங்க? பாடினா இதான் அர்த்தம். சும்மா ஏதோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நாலு இயேசுக்கும் அந்த சபைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாலு ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு வெளிக்காட்டுறது தான் சரீரம். என்ன அது? உயிர்ப்பாயும் உறவு, தலையிலிருந்து நமக்கு உயிர் கிடைக்குது. ரெண்டாவது பரிதபிக்கக்கூடிய ஒரு உறவு. மூணாவது அது ஒரு ஃபங்க்ஷனலி சப்மிசிவ், செயல்பட்டு இயங்கக்கூடிய, அடங்கி செயல்படக்கூடிய ஒரு உறவு. மூணாவது ஒருங்கிணைக்கப்பட்டு, ஒன்று கொண்டு முரண்பாடு இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுகிற ஒரு உறவு, அதுதான் சரீரம். ஓகே, இந்த ஈவை யாருங்க கொடுத்தாரு? பிதா கொடுத்தாரு. எந்த என்னத்தை கொடுத்தாரு? கிறிஸ்துவை உயர்ந்த பதவியில் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? சபைக்கு கொடுத்தார். எந்த அடிப்படையில், எதுக்கு கொடுத்தார்னா, முதலாவது என்ன பார்க்குறோம்? சபை சரீரமாக இருப்பதனால். உலகத்தில் வேறு எதுவுமே அப்படி இல்லை, அந்த சபை தான் சரீரமாக அவர் அமைச்சிருக்கிறார். கடைசியாக எந்த நோக்கத்துக்கு கொடுத்தார்னு பார்த்து முடிக்கலாம். வாட் இஸ் த கோல்? கிவர், கிஃப்ட், கெய்னர், கிரவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் கோல். என்னங்க குறிக்கோள்? ஏன் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம், ஏன் சபை இவ்வளோ உயர்வான கிஃப்ட் அதுக்கு கொடுக்கப்படணும்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது மட்டும்தான் சரீரம், அது மட்டும்தான் சரீரம். பிதாவான தேவன் தன்னுடைய மாபெரும் மீட்பின் திட்டத்தில் தன்னுடைய மகிமையான குமாரனுக்கு இணை புரியாத அளவுக்கு அதோடு இணைத்து வைத்திருக்கிறார் சபையை. அதுக்கு தான் அதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட். அவருடைய சரீரம் அவருடைய முழுமையாக அது இருக்குது. அதனோட நோக்கம் என்ன? இந்த இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாவற்றுக்கும் அவரை தலையாக மாற்றி உயிர்த்தெழுந்து எல்லாத்தையும் அவர் காலின் கீழே போட்டு ஏன் கொடுத்தாருன்னா, சபையுடைய நித்திய டெஸ்டினியை அது நிறைவேற்றி அவர் நிறைவேற்றி முடிக்கணும். என்ன அந்த டெஸ்டினி? எபேசியர் 5:37 வர மாதிரி, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காக தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். சபையுடைய உச்சக்கட்ட நோக்கம் என்ன? இந்த சபை கரை திரை ஒன்றும் இல்லாமல் பழுதேற்றதுமா பர்ஃபெக்டான பிரைடாக மணவாட்டியாக அதை மாற்றி அதனோட சுதந்திரத்துக்கு அதை கொண்டு போகணும். அந்த சுதந்திரம் ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய தலையாக சபைக்கு அவரை கொடுத்தார். அது வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்ச பிறகு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கரைத்திரை இருக்கிற சபை ஒரு நாள் கரைத்திரை இல்லாமல் பர்ஃபெக்டாக அவருக்கு முன்பதாக மனவாட்டியாக நிற்கும். அது நடக்குமா? நிச்சயமாக. உண்மையான சபைக்கு அசைய முடியாத அளவுக்கு நடப்பதற்காக. ஏன்னா அது நடக்கலைன்னா கடவுளுடைய திட்டமே ஃபெயில். உண்மையாக இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சபைக்கும் இது நிச்சயமாக நடக்கணும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட தலையை இப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவரை சபைக்கு ஈவாக கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஆமாம், ரொம்ப பெரிய வேலை இருக்குது. இயேசு மரித்து பரலோகத்துக்கு போயிட்டார். நெக்ஸ்ட்டு வேலை என்ன? சபையை அவருக்கு கிரைத்திரை இல்லாமல் சுதந்திரத்துக்கு அவங்கள கொண்டு போகணும். அவருடைய மரணத்திலிருந்து அந்த சபையை அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நடுவில் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ தடைகள் இருக்குது, எவ்வளோ பிசாசுடைய எதிர்ப்புகள் இருக்குது, அது எல்லாமே எப்படிங்க நிறைவேறும்? அதுக்கு தான் அவர் கிஃப்டை சபைக்கு தலைவாக கொடுத்துருக்குறார், நிறைவேற்றுத்தான். ஒரு வேலை நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பாவத்தோடு போராடுறதில் கஷ்டத்தோடு போராடுறதில் இன்றைக்கி காலையில் ஆண்டவரே நானாக போய் அந்த மாதிரி மாறப்போகிறேன், அவ்வளோ பெரிய மகிமைக்கு போக போகிறேன், கரைத்திரை இல்லாத மகிமையான நிலைமைக்கு போக போகிறேன், நிச்சயமாக நடக்க முடியாது, நான் இருக்கிறதுக்கும் அங்கேக்கும் பெரிய கேப் மாதிரி இருக்கேன், என்னுடைய பலவீனம் எனக்குத்தானே தெரியும், இந்த பெரிய கேப்புக்கு பாலை ஒரு பிரிட்ஜு கட்டுறது என்னங்க ஆண்டவரே? எந்த கேப், எந்த பிரிட்ஜு என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு போவோம்? அந்த கொண்டு போகிற பிரிட்ஜாகத்தான் இயேசுவை சபைக்கு தலையாக கொடுத்து கிஃப்டாக கொடுத்துருக்க. இந்த கிஃப்ட்டு தான் உன்னை மாற்றப்போகுது. அவர் எல்லாத்துக்கும் மேலான சபைக்கு தலைவராக இருந்து உயிருள்ள தலையாக இருந்து தேவையான உயிரோ கிருபையோ உனக்குள்ளே பாய செய்து பரிதபிக்கிறவராக உன்னோடு இருந்து உனக்கு உன்னை அடக்க வைத்து அந்த இதை கொண்டு போக போகிறார். ஓகே, இந்த 5G த கிவர் ஆஃப் த கிஃப்ட். ஈவை கொடுத்தது யாருங்க? பிதா. யாரை கொடுத்தாரு? இயேசுடைய உன்னத பதவியிலிருந்து இயேசுவை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? சபைக்கு கொடுத்தாரு. எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? சபை தன்னுடைய சரீரமும் முழுமையாக இருப்பதனால கொடுத்தாரு. அதனோட நோக்கம் என்ன? சபையுடைய முழுமையான சுதந்திரத்தை அடைவதும் மகிமைப்படுத்துவதற்காக கொடுத்தார். ஓகே, இதான் 5G. 5G சிம் கார்டெலாம் வாங்கி உங்கள் மொபைலில் போட்டிங்கன்னா இன்டர்நெட் ரொம்ப ஜோராக ஓடும். இந்த 5G-யை உங்கள் மூளையில் போட்டு எப்போ பார் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் சுதந்திரத்தை நோக்கி வேகமாக ஓடலாம். கூடிய சீக்கிரம் ஓடலாம், கூடிய சீக்கிரம் பரிசுத்தத்தை வாழ்க்கையில் வளரலாம். ஓகே, சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இதனோட விளக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த பகுதி இயேசு சரீரம், சபை வந்து இயேசுடைய சரீரம்ன்றதை வந்து அந்த சரீரத்துக்கு இப்பேற்படிய ஈவை கொடுத்திருக்கிறார் இயேசுவை அப்படின்னும் முன்ன நமக்கு மூணு காரியத்தை நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த ஈவுக்காக, இந்த ஈவை நினைத்து நம்மளை என்னவா மாற்றிருக்காருன்னு நினைச்சு அந்த நினப்போடு சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியவும் அவரை சேவிக்கணும். முதலாவது அவரை ஆராதிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், சொல்லி முடியாத ஈவுக்காக பிதாவான தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு ஈவு, யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை இவ்வளோ பவராக நம்ம விட்டு பிரிக்க முடியாத இணைப்பாக கொடுத்துருக்கும் போது என்னங்க அர்த்தம்? அவர் தான் நம்முடைய ஒரு ரிசர்வாயர், பொக்கிஷ வீடு மாதிரி. நமக்கு தேவையான கிருபை, தேவையான ஞானம், தேவையான வல்லமை, அவருக்கு இருக்கிற வல்லமை நம்முடைய வல்லமை, அவருக்கு இருக்கிற கிருபையெல்லாம் நமக்கு, கிருபையின் மேலே கிருபை பெற்று நம்ம வளருவதற்காகத்தான் அப்படிப்பட்ட தலையாக நம்ம கொடுத்துருக்கார் இல்லைங்களா. பிரிக்க முடியாத தலையாக நம்மளுக்காக கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிதாக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லையா. சாத்தானும் சரி இந்த இருக்கிற பிசாசின் சேனைகள்லாம் சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒருத்தரை சபையிலேருந்து அதை அழிச்சிருச்சுன்னா பிதாவுடைய திட்டம் ஃபெயிலியர் தான். அதை ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாத்துக்குமோ தலையாக அவரை வைத்து அவர் காலின் கீழே வைத்து எல்லாத்தையும் அந்த சபையினுடைய நன்மைக்காக நிகழ்த்துவதற்கு அப்படிப்பட்ட தலையை அவர் கொடுத்துருக்கிறார். இஸ் த ஹெட் ஆஃப் ஆல். என்ன ஒரு ஈவ், அந்த ஈவ் நமக்கு என்ன கொடுக்கணும்னா அசைய முடியாத நிச்சயத்தை கொடுக்கணும். வாழ்க்கையில் கஷ்டம்தான் சில பேருக்கெல்லாம் நமக்கு இருக்குது, ராட்சச மாதிரி கஷ்டம் எந்திரிக்குது. ஒரு பக்கம் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லைங்களா, வேலை தேவைகள் பிரச்சனைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், இன்னும் பிசாசுடைய சோதனைகள் நம்மளை தாக்குது. இதெல்லாம் நம்மளை சோர்வாக்க பார்க்குது, இதெல்லாம் சோர்வாக்க பார்க்குது. என்னையும் அப்படி தாக்காமல் இல்லை, எனக்கும் பல விதமான வருது. ஆனால் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், போன வாரம் ஒரு பாட்டு எழுதி அதை பாடி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இங்கிலீஷில் தான் இருக்குது. ஒன்று ஒரு காட்சி ஒண்டி நம்ம மறந்துடக்கூடாது. என்ன? ஆல் திங்ஸ் ஆர் அண்டர் இஸ் ஃபீட். எல்லாமே அவர் காலின் கீழே இருக்குது, எல்லாமே அவர் காலின் கீழே இருக்குது. அந்த காலின் கீழே வைத்து என் தலையாக இருந்து காலின் கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய நன்மைக்கு இல்லாமல் என்னுடைய மகிமைப்படுத்தலுக்கு இல்லாமல் ஒன்றையும் அவர் அனுமதிக்க மாட்டார். எல்லாமே எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் கவர்மெண்ட்ஸு எல்லாமே அவர் காலின் கீழே இருக்குது. உங்களுக்கு எப்படியோ நீங்கள்லாம் நியூஸ் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நடக்கிற பொலிட்டிக்கல் நிகழ்வுகள்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ஒரே உரிமை எதையுமே எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரே உரிமை என்ன இருக்குது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஓட்டை போடலாம், அதை கூட பிடுங்கிக்கணும், அதை கூட திருடணும்லாம் நாட்டில் எத்தனை சதிகள் அந்நியாயம் தலைவிரித்து கோலமாக நடக்குது. என்ன செய்கிறது, யார் செய்கிறது, என்ன தான் பண்ண போகிறோம், கவர்மெண்ட்டு கோர்ட்ஸ் எல்லாமே கைவிரித்து நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு குழப்பம் நிறைஞ்ச நாட்டில் காலத்தில் நம்ம வாழ்கிறோம். எவ்வளோ குழப்பம். இந்த நியூஸே பார்த்துக்கிட்டு இருந்தா, டெய்லி இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தூங்குறீங்களா? அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. இந்த நியூஸே இப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் நாள் என்ன வந்துருமா, நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகணும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நியூஸே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி தான் தலையே கெட்டு போவோம். நம்மளுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும், என்ன தான் ஆகிட்டுருக்கு, எங்கே தான் போயிட்டுருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அந்த மொபைலை கொஞ்சம் தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு இந்த வேத காட்சியை பாருங்கள். எல்லாமே அவர் காலின் கீழே தான் இருக்குது. உலகம் ஆபத்து பிரச்சனை விபத்து போர்கள் கிரைசிஸ் அரசியல் கொந்தளிப்பு எல்லாத்தையும் தன்னுடைய சபைக்கு மகிமைப்படுத்துவதற்கு படிகளாக பயன்படுத்துகிற தேவன் அவர். இதெல்லாம் நமக்கு எப்படி பார்த்தா தெரியாது, எல்லாமே அவர் காலின் கீழே நடத்துகிறாருங்க. அதை நம்ம மனசில் வைத்துக்கிட்டு நம்ம செயல்படணும். இன்னொன்று அடுத்ததாக ஒரு பயன்பாடு, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளே அவருடைய சரீரமாக நம்ம செயல்படுறோமா? யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு அங்கத்தினோடும் சர்ச்சு மெம்பருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம சர்ச்சில் என்ன வித்தியாசம், என்னங்க பெரிய வித்தியாசம்? மெம்பர்ஸ் கம்யூனியன் எடுப்பாங்க, மற்றவங்க கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதானே புரிஞ்சு வச்சுருக்கோம் சர்ச் மெம்பர்ஷிப்பை பற்றி, அவ்வளோதானே அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். யோசிச்சு பாருங்கள், இங்கே என்ன நம்ம படிக்கிறோம், சபை என்ன சொல்கிறாரு, மெம்பர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன, உங்களுக்குள்ள இயேசுடைய உயிர் பாய் தான், உங்களை ரட்சித்து உங்களை இயேசுவோடு இணைத்து உயிர் பாய்து உங்களுக்குள்ள அவருடைய உயிர், உங்களை பரிதபிக்கிறோடு உங்களோடு உறவாடுகிறார், உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணீரும் பலவீனமும் பெருமூச்சும் தெரிஞ்சு அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உயிர் உங்களுக்குள்ள பாயிறதுனால தான் நீங்கள் அவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி பார்க்குறோமா மெம்பர்ஸா? அவ்வளோ பெரிய தலையாகிய அவரோடு இணைந்திருக்கிற மெம்பர்ஸுங்க நம்ம. உண்மையாக அப்படிப்பட்ட சர்ச்சாக நம்ம, எங்கள் பழைய பாஸ்டர் சொல்லுவார், நம்ம வந்து ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி சர்ச் வச்சு விளையாடக்கூடாதுன்னு வார். சர்ச் வச்சு விளையாடுறதுனா என்ன தெரியுமா, இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோமா, 4-5 சொப்பை வச்சுக்கிட்டு நீ அப்பா நான் அம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விளையாடுற மாதிரி நம்மளும் வந்து நான் பாஸ்டர் நீங்கள்லாம் மெம்பர்ஸ் ஓகே நம்மளாம் சர்ச் ஆடுவோமா, கமான் சர்ச் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படி நம்ம விளையாடுறோமா, நான் தான் பாஸ்டர் நீங்கள்லாம் மெம்பர்ஸ்னா நம்ம ஒரு சர்ச்சா? யோசிச்சு பாருங்களேன், சர்ச்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவுடைய உயிர் அந்த மெம்பர்ஸ்க்குள்ளே பாயும். அந்த மெம்பர்ஸ் இயேசுடைய பரிதபிப்பை உணர்வாங்க, பாரத்தை உணர்வாங்க. ரெண்டு பக்கமும் பரிதபிப்பு இருக்கும். இயேசு என்ன செய்யணும்னு விரும்புகிறாருன்ற பரிதபிப்பு, ஆத்மாக்கள் வரணுமே, சபை வளரணுமே, இயேசுக்கு இருக்கிற பரிதபிப்பும் அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கும். இயேசுக்கு இருக்கிற பாரம் அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கும். அது இருக்கா அவங்கக்கிட்ட? இது ரெண்டும் உண்மையாக இருந்தால் இது ரெண்டும் பார்க்க முடியாது இல்லைங்களா? பார்க்க முடியாது. இயேசுக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் உயிர் பாய்தான்னு பார்க்க முடியாது, பரிதபிப்பு இருக்கான்னு பார்க்க முடியாது. ஆனால் இன் மற்ற ரெண்டை பார்க்க முடியும். இது ரெண்டும் உண்மையா இருந்தா, இயேசுவுடைய உயிர் உனக்குள்ள பாயிருதா இருந்தா, இயேசுவுடைய பரிதபிப்பு உனக்குள்ள இருந்தா, நீ எங்க இருப்ப? நீ என்ன மாதிரி இருப்ப? அந்த ஃபங்க்ஷனல் சப்மிஷனோடு, அடிப்படையான ஒரு ஒரு செயல்படுகிற கீழ்ப்படிதலோடு அந்த சபையில் செயல்படுவேன். இயேசு அது அதுதான் பார்க்க முடியும். அதுதான் ஆதாரம், உண்மையா இயேசுவுடைய உயிர் உனக்குள்ள பாயுதுன்னு. இயேசுடைய சபையாச்சே, எத்தையோ பெரிய உதவியாக உயர்வான சபையில் என்னை வந்து இணைச்சிருக்காருன்னு அந்த சபையுடைய அங்கத்துவத்தை பாக்கியமாக பார்த்து அந்த சபையோடு இணைந்து ஃபங்க்ஷனலாக இயேசுடைய நோக்கம் நிறைவேறணும். இந்த சிறியவர் சபையில் வளரணும், இந்த சிறியவர்கள் ஒவ்வொருத்தரும் சபையில் இயேசுக்குள்ளே கட்டப்படணும்னு இயேசுடைய பாரத்தோடு அன்போடு அந்த சபையில் செயல்படுற ஃபங்க்ஷனல் சப்மிஷன் உங்களுக்கு இருக்கா? இல்லாதவங்கள நம்ம என்னங்க சொல்கிறது? ஒன்று, உங்களை இயேசுக்கிட்ட உண்மையாகவே இணைக்கலை. இல்லை, நீங்கள் ஒருவேளை நர்வஸ் ப்ராப்ளமில் இருக்கிறீங்க. தலை ஒன்று சொல்லுது, நீங்களாக ஒன்று செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அப்நார்மல். என் தலை ஒன்று சொல்லுது, கால் ஒன்று செஞ்சுட்டு போச்சுன்னா, ஒரே ஒரு ஆதாரம் இயேசுக்குள்ளே, இயேசுடைய உயிர் எனக்கு பாயுதுன்னா அந்த சபையில் பங்கு பெற்று ஃபங்க்ஷனலாக நான் செயல்படுவேன்னு. வரங்கிற கூட்டங்களுக்கே வந்து சேர்றதுக்கே நமக்கு போராட்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் இயேசுடைய சரீரமா, இல்லை நம்ம சபையை வச்சு விளையாடுறோமா? இங்கே நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த பைபிள் வசனத்தின்படி இயேசு சரீரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால தான் இந்த பாட்டுங்கள் வந்து, மந்தையில் சேர ஆடுகள் கோடி கோடி உண்டே, எனக்காய் நடந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட வாய்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும்னு ஏன் கேட்குறாரு? ஏன்னா அவர் தலையாக இருந்து சரீரம் இல்லாமல் அவர் செயல்படக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார். அவனால் செய்ய முடியும். எவ்வளோ பேருக்கு கொடுக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்து இவ்வளோ உயர்வுக்கு உயர்த்தின தேவனை இப்படி அவமானப்படுத்தும் அவர் சபையில் இருந்துக்கிட்டு. அவர் சரீரம் நான், ஆனால் அவர் சபையோடு இணைந்து செயல்பட மாட்டேன். என் இஷ்டத்துக்கு வருவேன், என் இஷ்டத்துக்கு போவேன். ஒரு கூட்டம் வருவேன், ஒரு கூட்டம் வரமாட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரீரமா இப்போ இதை விட தலையை எப்படி இங்கே அவமானப்படுத்துறது? என் தலை ஏதோ சொல்லுது, நான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்களேன், இயேசு அதனால தான் இந்த இயேசுடைய சரீர காட்சி இருக்கிறதுனால தான் சர்ச் டிசிப்ளினை பற்றி அக்கறையாக இருக்கணும், சர்ச் கவர்மெண்ட்டை பற்றி அக்கறையாக இருக்கணும். அதில் யாராவது செயல்படாத ஒருங்கிணைந்து செயல்படலைன்னா, ஒரு குவார்டினேட்டடாக செயல்படலைன்னா நம்ம ஏதாவது பார்த்து செய்யணுமே. நம்மளும் சபை வச்சு விளாடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வெளியில் போய் எவ்வளோ சபைகள் இருக்கே, நம்ம போய் அங்கே சேர்ந்துக்கலாமே. அதனால தானே வேதத்தில் எத்தனை கற்பனைகள், ஒருவருடைய அன்பு கூறுங்கள், ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், மன்னிங்க, தாங்கிக் கொள்ளுங்க, பாரங்களை சுமங்க, சாந்தமாக இருங்க, சத்தியத்தை பேசுங்க, கட்டுங்க, அதெல்லாம் எங்கே செய்கிறோம் நம்ம? இயேசுடைய சரீரமாக இந்த மக்களை நீ எப்படி நடத்துனியோ, என்ன அப்படி நடத்தினேன்னு பார்க்குறாரு. தேவனை அன்பு கூறுகிறேன்னு சொல்லி சபையில் நேசிக்காதவன் பொய்யனாக இருக்கிறான், கொலபாதகனாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுதே. நீ உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன்னுதே. ஆகவே நம்ம சபை சரீரமாக யோசித்து பார்ப்போம். சபைக்குள்ளே மாத்திரம் இல்லை, சபைக்கு வெளியே யோசித்து பாருங்கள். இயேசுடைய வார்த்தையும், இயேசுடைய பிரசங்கமோ, இயேசுடைய கிரியையும் பிரசன்னமோ இப்போ அவர் நேராக வந்தால் செய்கிறார். தலையானவர் அவர் இருந்து நம்மளை சரீரமாக பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் நம்மளை செயல்பட வைக்கிறார். அவருக்காக சாட்சியாக வாழணும், அவருடைய காஸ்பலை நம்ம ஷேர் பண்ணணும், அந்த உணர்வோடு நம்ம வாழ்கிறோமா? அதுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்கார். நம்ம பலவீனம் தான், நம்ம பேச்சை யார் கேட்பாங்கன்னு நம்ம இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் தலையாக, எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு கிருபை தரேன், என் சரீரமாக நீ செயல்படணும்னு போ, உனக்கு தேவையான கிருபையும் தைரியத்தையும் நான் கொடுக்குறேன். காலைல நாங்கள் இங்கிலீஷ் சர்வீஸில் பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போஸ்தலர்களுக்கும் அவங்களுக்கும் எங்கெங்கே அவ்வளோ தைரியம் வந்துச்சு? நம்மளை மாத்தானே இருந்தாங்க, கோழையாக இருந்தாங்க. பேதுருக்கெல்லாம் எப்படிங்க அவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட மனுஷன் ஆச்சு, ஒரு பொண்ணை பார்த்துட்டு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, இந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாமே அவர் கால் கீழே இருக்கிறவர் என்ன போய் அவருடைய சரீரமா இந்த உலகத்தில் செலக்ட் பண்ணியிருக்காரு, என் மூலமா வேலை செய்யறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற காட்சி வந்தவன அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுங்க. காஸ்பலை சொல்ல, சாட்சியா வாழ, நம்மளையும் அப்படி அந்த உணர்வோடு தேவன் உணர்த்தட்டும். அவருடைய சபையாக சரீரமாக நம்ம செயல்பட ஆண்டவர் கிருபை தட்டும்.